சங்கரனின் கர்ண பரம்பரை கதைகள்.
199வது கதை, அலை, த வேவ். குழந்தைகளே, இது ஒரு ஜப்பானிய நாட்டு கதை. 19வது நூற்றாண்டு கடைசியில் ஹேர்ன் என்ற அமெரிக்க ஆசிரியர் கிளீனிங்ஸ் இன் புத்தா ஃபீல்ஸ் என்ற தலைப்பில் ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். அதில் ஜப்பானியர்களுடைய வாழ்க்கை முறைகளை பற்றி விவரமாக எழுதியிருக்கிறார். அந்த புஸ்தகத்தில் இந்த கதை வருகிறது. இந்த கதையின் கதாநாயகன் ஒரு ஓல்டு மேன். அவருடைய பெயர் கோஹை ஹமாகூச்சி. ஆனால் யாரும் அவரை அந்த பெயர் சொல்லி அழைக்க மாட்டார்கள். எல்லோரும் அவரை மரியாதையாக ஓஜிசான் என்று அழைப்பார்கள். ஜப்பானிய மொழியில் அதன் அர்த்தம் கிராண்ட்ஃபாதர், தாத்தா என்று. அவருக்காக ஒரு கோயில் இருக்கு. கடவுளுக்கு சமமாக கோவிலில் வைத்து வழிபடுவதற்கு அப்படி என்ன அவர் செய்தார்? கதையை கேளுங்கள். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால் ஜப்பான் தேசத்தில் கடல் ஓரத்தில் ஒரு சிறு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் 90 குடிசை வீடுகளில் மக்கள் வசித்து வந்தார்கள். அவர்கள் எல்லோரும் விவசாயிகள். கடல் அமைதியாக இருக்கும் பொழுது அவர்களுடைய குழந்தைகள் கடற்கரையில் விளையாடுவார்கள். சில சமயங்களில் கடல் சீற்றம் கொண்டு அலைகள் இவர்கள் வீட்டு வாசல் வரைக்கும் வரும். அப்பொழுது இவர்கள் எல்லோரும் வீட்டுக்குள் சென்று கதவை பூட்டி கொண்டு கடல் அலைகள் குறையும் வரை வீட்டுக்குள்ளேயே இருப்பார்கள். அந்த கிராமத்தில் ஒரு சிறு கோவில் இருந்தது. பண்டிகை காலங்களை அந்த ஊர் மக்கள் அந்த கோவில் பிரகாரத்தில் கொண்டாடுவார்கள். அந்த கிராமத்தை ஒட்டி ஒரு மலை. அதன் உச்சிக்கு போவதற்கு ஒரு பாதை. அது வளைந்து வளைந்து நெல் வயல்கள் வழியாக செல்ல வேண்டும். அந்த நெல் வயல்களில்தான் இந்த கிராமத்து மக்கள் வருடம் பூரா கடுமையாக உழைப்பார்கள். அதற்கு பலன், வருடத்தின் முடிவில் அவர்களுக்கு தேவையான அளவு அரிசி கிடைக்கும். அந்த மக்களுக்கு அரிசி தான் முக்கியமான உணவு. மலை உச்சியில் அந்த ஊரிலேயே இருக்கும் பெரிய பணக்காரரும் சிறந்த அறிவாளியுமான ஒரு வயதான ஓல்டு மேன் வசித்து வந்தார். அவர் பெயர் கோஹை ஹமாகூச்சி. அந்த பெயரை சொல்லி யாரும் அவரை அழைக்க மாட்டார்கள். அவரை மரியாதையாக ஓஜிசான், கிராண்ட்ஃபாதர் என்றுதான் அழைப்பார்கள். கிராமத்தில் இருக்கும் மக்கள் எப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறதோ அப்போதெல்லாம் அவரிடம் வந்து அவருடைய அறிவுரைகளை கேட்டு அதன்படி நடப்பார்கள். அவரும் அவர்களுக்கு தேவையான பொழுதெல்லாம் பண உதவி செய்வார். அவருடன் அவருடைய சிறுவயது பேரன் தடா வசித்து வந்தான். பேரனுக்கு தாத்தா என்றால் உயிர். தாத்தாவின் பேச்சுக்கு மறுவார்த்தை பேச மாட்டான். தாத்தாவும் தனக்கு தெரிந்த எல்லா அறிவுரைகளையும் அவனுக்கு சொல்லி அவனை ஒரு நல்ல குழந்தையாக வளர்த்து வந்தார். ஒரு நாள் காற்று சூடாக இருந்தது. கடல் அமைதியாக இருந்தது. ஓஜிசான், நாமும் அவரை அப்படியே அழைப்போமே, வீட்டின் பால்கனியில் நின்று கொண்டு கீழே தெரிந்த வயல்களை பார்த்தார். நெற்கதிர்கள் பழுத்து தொங்கிக் கொண்டிருந்தன. அறுவடைக்கு தயாரான நிலை. வீட்டுக்கு பக்கமுள்ள வயல் இவருக்கு சொந்தம். அதற்கு கீழே உள்ள வயல்கள் கிராமத்தார்களுடையது. சூரிய வெளிச்சத்தில் தங்க நிற கம்பளம் விரித்த மாதிரி படிப்படியாக கீழே இறங்கி கிராமம் வரை அந்த வயல்கள் இருந்தன. மலை அடியாரத்தில் கிராமவாசிகள் கோவிலில் கூடியிருந்தார்கள். அந்த வருஷம் அறுவடை அமோகமாக இருந்ததைக் கண்டு அதை கொண்டாட தயாராக இருந்தார்கள். தடா தாத்தா பக்கம் வந்து நின்று கொண்டான். அவனும் கீழே நடப்பதை பார்த்தான். காகித விளக்குகளை மூங்கில் தூண்களில் தொங்க விட்டிருந்தார்கள். ஆனால் வெதர், வானிலை ரொம்ப சூடாக இருந்தது. ஓசிசான் வாய்விட்டு, இது பூகம்பத்திற்கு அறிகுறியான வெதராச்சே என்றார். அவர் சொன்னபடி ஒரு பூகம்பம் வந்தது. அது ஒரு மைல்டு தான். தடாவை அது ஒன்றும் பயமுறுத்தவில்லை. ஏனெனில் ஜப்பானில் பூகம்பங்கள் புதிது ஒன்றும் இல்லை. ஆனால் ஓஜிசானுக்கு இந்த பூகம்பம் புதுமையாக தெரிந்தது. அது நீண்டு மெதுவாக அசைந்து கடலடியில் ஏற்பட்ட மாற்றத்தினால் உருவானது போல் இருந்தது. பெரியவரின் வீடு பல தடவைகள் மெதுவாக அசைந்தது. கொஞ்ச நேரத்தில் அமைதியான நிலை ஏற்பட்டது. நடுக்கம் நின்றவுடன் ஊஜிசானின் கூர்மையான கண்கள் கடற்கரையை நோக்கி பார்த்தன. கடல் நீர் திடீரென்று கருப்பாக மாறியது. கடல் நீர் நிலத்திலிருந்து கடலுக்குள் செல்ல ஆரம்பித்தது. கடற்கரை அகலமாகி கொண்டிருந்தது. கடல் நிலத்தை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறதே என்று நினைத்து கொண்டார். தாத்தாவும் பேரனும் கிராமவாசிகளின் சிறு உருவங்களை பார்த்தனர். எல்லோரும் இப்பொழுது கடற்கரையில் கூடினார்கள். கடல் நீர் வற்றியதால் பாறைகள் தெரிந்தன. இது என்ன எப்படி என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் ஊஜிசானுக்கு தெரியும். அவர் வாழ்க்கையில் இந்த மாதிரி நடந்து அவர் பார்த்ததில்லை. ஆனால் அவருடைய தாத்தா சிறு வயதில் சொன்னது அவருடைய ஞாபகத்திற்கு வந்தது. கடல் என்ன செய்யப்போகிறது என்பது அவருக்கு புரிந்துவிட்டது. கடற்கரையில் கூடியிருக்கும் கிராமவாசிகளை எச்சரிக்கை செய்வதுதான் தன்னுடைய முதல் வேலை என்று நினைத்தார். மலை அடிவாரத்துக்கு சென்று அவர்களுக்கு செய்தி அனுப்ப நேரமில்லை. கோவில் பூசாரிகளை மணி அடிக்க சொல்லி எச்சரிக்கை செய்யவும் நேரமில்லை. இங்கேயே நின்று கொண்டு யோசிப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. உடனே ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தார். திடீரென்று அவருக்கு ஒரு அருமையான யோஜனை தோன்றியது. அதை உடனே அவர் செயல்படுத்த தீர்மானித்தார். பேரன் தடாவை கூப்பிட்டு, தடா, நீ வீட்டிற்குள் சீக்கிரம் சென்று ஒரு தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு வா என்றார். தடா மறுபேச்சு சொல்லாமல் வீட்டிற்குள்ளே போய் ஒரு தீப்பந்தத்தை தயார் பண்ணி தாத்தாவிடம் வந்து கொடுத்தான். ஓஜிசான் அந்த தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு தன் வயல் பக்கம் ஓடினார். அவருடைய ஒரு வருஷ உழைப்பு, ஒரு வருடத்துக்கு தேவையான உணவு பழுத்த நெற்கதிர்களாக அங்கே தொங்கிக் கொண்டிருந்தது. எரியும் தீப்பந்தத்தை அந்த வளர்ந்த கதிர்களின் மத்தியில் சொருகினார். ஒரே நிமிடம் அந்த வளர்ந்த நெற்கதிர்கள் மரக்கட்டைகள் மாதிரி படபடவென்று எரிய ஆரம்பித்தன. கொஞ்ச நேரத்தில் தங்க நிற வயல் புகை மண்டலமாக மாறி புகை ஆகாயத்தை நோக்கி சென்றது. டடாவுக்கு அதிர்ச்சி, பயம். தாத்தாவிடம் ஓடி வந்து, என்ன தாத்தா செய்கிறீர், ஏன் என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தான். பெரியவர் அவனுக்கு பதில் ஒன்றும் சொல்லவில்லை. பதில் சொல்லவும் அவருக்கு நேரமில்லை. அவர் ஞாபகமெல்லாம் கடலால் ஏற்பட போகும் ஆபத்தை உணராமல் ஜாலியாக இருக்கும் கீழே உள்ள 400 உயிர்களை பற்றித்தான். பேரன் அழ ஆரம்பித்தான். தாத்தாவுக்கு நிச்சயம் பைத்தியம் பிடித்து விட்டது என்று நினைத்தான். எதையும் லட்சியம் பண்ணாமல் ஓஜிசான் தன் வயல்களின் கடைசி பகுதி வரை சென்று நெருப்பை மூட்டி கொண்டிருந்தார். கடைசியில் பந்தத்தை தூக்கி எறிந்துவிட்டு காத்திருந்தார். கீழே கோவில் பூஜாரிகள் மலைமேல் எரிந்து கொண்டிருந்த நெருப்பை பார்த்தார்கள். கோவில் மணியை அடித்தார்கள். கடற்கரை மண்ணில் நின்று கொண்டிருந்த பெரியவர்களும் விளையாடி கொண்டிருந்த சிறுவர்களும் கோவிலுக்குள் ஓடி வந்தார்கள். நம்முடைய மதிப்புக்குரிய ஓஜிசானுக்கு ஏதோ ஆபத்து ஏற்பட்டு விட்டது. நாம் உடனே சென்று அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மலைப்பாதை வழியாக ஓஜிசானுடைய மலை வீட்டிற்கு ஓடினார்கள். ஓஜிசான் மேலே இருந்து இந்த காட்சியை பார்த்தார். அவர்களுக்கு காது கேட்காது என்று தெரிந்தும் சீக்கிரம் வாருங்கள், சீக்கிரம் வாருங்கள் என்று கத்தினார். சூரிய அஸ்தமனம் ஆயிற்று. கடல் நீர் முற்றிலும் பின்வாங்கிவிட்டது. முதலில் ஓடி வந்த கிராமவாசிகள் நெருப்பை அணைக்க முயற்சித்தார்கள். ஓஜிசான் அவர்களை தடுத்து, நெருப்பை அணைக்காதீர்கள், நெருப்பு எரியட்டும். இப்பொழுது நம்முடைய கவலையெல்லாம் கீழே உள்ள எல்லோரும் பத்திரமாக இங்கே வர வேண்டும் என்பதுதான். ஏனென்றால் நம் எல்லோருக்கும் இப்பொழுது ஒரு பெரிய ஆபத்து நெருங்கி கொண்டிருக்கிறது என்றார். அவர் எதிர்பார்த்தபடி கிராமம் முழுவதும் கொஞ்ச நேரத்தில் அங்கே இருந்தது. இதற்குள் ஓஜிசானுடைய வயல் முற்றிலுமாக எரிந்து சாம்பலாயிற்று. ஓஜிசான் அதை பற்றி கவலைப்படாமல், எல்லோரும் பத்திரமாக இங்கே வந்து சேர்ந்து விட்டார்களே, அது போரும் என்ற சந்தோஷத்தில் இருந்தார். அங்கே வந்திருந்த கிராமவாசிகள் மிகுந்த வருத்தப்பட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனுக்கு இந்த மாதிரி கதி ஏற்பட்டு விட்டதே என்று. அந்த சமயத்தில் வீட்டிற்குள்ளிருந்து தடா ஓடி வந்தான். மூச்சிறைக்க தடா சொன்னான், என் தாத்தாவுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. அவர்தான் என்னிடமிருந்து தீப்பந்தத்தை வாங்கி வயலுக்கு நெருப்பை வைத்திருக்கிறார். அதை நானே பார்த்தேன் என்றான். கிராமத்தார்கள் ஓஜிசானை பார்த்தார்கள். ஓஜிசான், ஆம், குழந்தை சொல்வது முற்றிலும் உண்மை. நான்தான் என்னுடைய வயலுக்கு நெருப்பு வைத்தேன் என்றார். கிராமவாசிகளுக்கு கோபம் வந்துவிட்டது. அப்படியா, இந்த பைத்தியக்காரன் இப்பொழுது தன்னுடைய வயலை எரித்திருக்கிறான், நாளைக்கு நம்முடைய வயல்களையும் எரிப்பான், இவனை சும்மா விடக்கூடாது என்று ஓஜிதாயினை தாக்க முன்வந்தார்கள். ஓஜிதான் தன் கையை தூக்கி கடல் இருக்கும் திசையில் காட்டி, அதோ பாருங்கள் என்றார். அவர் காட்டிய திசையை நோக்கி எல்லோரும் பார்த்தனர். கடல் நீர் தரையிலிருந்து உள்ளே முழுவதுமாக போய்விட்டது. இப்பொழுது ஒரு சிறு கோடு தெரிந்தது. கொஞ்ச நிமிஷத்தில் அந்த கோடு ஒரு நீர் சுவராக மாறியது. அந்த சுவர் வேகமாக தரையை நோக்கி வந்து தரையை தாக்கியது. அந்த தாக்குதல் முன்னால் தரையிலிருந்த எல்லா பொருள்களும் சுக்குநீராக உடைந்தன. கடல் நீர் மறுபடி கடலுக்குள் போய் மறுபடி ஒரு சுவராக மாறி அதே வேகத்தில் மறுபடி தரையை தாக்கியது. இப்பொழுது அந்த கிராமமே முற்றிலுமாக தண்ணீரில் மூழ்கி போயிற்று. இந்த காட்சியை பார்த்த கிராமவாசிகள் ஒரே நேரத்தில் சுனாமி, எ டைடல் வேவ் என்று கத்தினார்கள். தரையை தாக்கிய சுனாமியின் வேகம் அந்த மலையையே அதிர வைத்தது. கிராமவாசிகள் மறுபடி திரும்பி பார்த்தார்கள். அவர்கள் பார்த்த இடமெல்லாம் கடல் நீர். 5 தடவை சுனாமி தரையை தாக்கியது. கிராமம், கோவில் இருந்த செவடே தெரியவில்லை. கிராமவாசிகள் அதிர்ச்சியில் அமைதியாக நின்று கொண்டிருந்தார்கள். அப்போது ஓஜிஜானின் சாந்தமான குரல் கேட்டது. இதற்காகத்தான் என் வயலுக்கு நான் நெருப்பு வைத்தேன் என்றார். எல்லோரும் ஓஜிதானை பார்த்தார்கள். அவர்கள் மனத்தில், இதோ நம்முடைய நலனுக்காக வாழும் நண்பர் நம்மை போல் ஒரு ஏழையாகி நம்முடன் நிற்கிறார். தன்னுடைய சொத்தை இழந்து 400 உயிர்களை அவர் காப்பாற்றியிருக்கிறார். என்னே அவருடைய தாராள குணம் என்று 400 பேரும் ஒரே சமயத்தில் மண்டியிட்டு அவர்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் ஓஜிஜானுக்கு தெரிவித்தார்கள். பேரன் இப்பொழுது தாத்தாவின் கையை பிடித்து கொண்டு, தாத்தா யூ ஆர் கிரேட் என்றான். ஓஜிதான் கிராமவாசிகளை பார்த்து, என்னுடைய வீடு இன்னும் அப்படியே தானே இருக்கிறது, எல்லோரும் அங்கேயே தங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி அவர்களை தன் வீட்டிற்குள் அழைத்து சென்றார். காலம் மாறியது. கிராமத்து மக்கள் புது வாழ்க்கையை தொடங்கினார்கள். அவர்கள் ஒருபோதும் ஓஜிசான் செய்த உதவியை மறக்கவே இல்லை. அவர்களால் அவரை மறுபடி பணக்காரராக ஆக்க முடியவில்லை. ஆனால் அவர்கள் கிராமத்தில் அவருக்காக ஒரு புதிய கோவில் கட்டி அவரை கௌரவப்படுத்தினார்கள். அந்த கோவில் இன்னும் அந்த கிராமத்தில் இருப்பதாகவும், அந்த கிராமத்து வாசிகள் இப்பொழுதும் தனக்கு சொந்தமான நெல் வயலை எரித்து சுனாமியிலிருந்து 400 பேர்களின் உயிர்களை காப்பாற்றிய அந்த வயதான புத்திசாலியான தயாள குணம் படைத்த கோஹி ஹுமாகூச்சியை, ஓஜிசானை, தாத்தாவை நினைவில் வைத்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளே, இந்த கதை பிடிச்சிருக்கா? இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை aingkiran2020@gmail.com எழுதுங்கள். கதைகள் தொடரும். அதுவரை அன்புடன் உங்கள் ஐங்கரன்.